இரும்பு பாத்திரத்தில் என்றும் சமைக்கணும். இரும்பு சத்துள்ள உணவை தானும் நனும். இரும்பு பாத்திரத்தில் என்றும் சமைக்கணும். இரும்பு சத்துள்ள உணவை தானும் நனும். மண்ணை வளமாக்க நீரது தேவை. மனிதனை வளமாக்கும் மாதர்களின் சேவை.
நமது பகுதி பெண்களின் சந்தேகங்களுக்கு ஊட்டச்சத்து நிபுணர் பதிலளிக்கிறார்.
வணக்கம். என் பேர் சுகந்தி. நான் வந்து குன்னூர்லேருந்து வந்திருக்கேன். சத்துணவியல் அப்படிங்கிற ஒரு படிப்பை படிச்சிருக்கேன். உணவு சம்மந்தப்பட்ட படிப்பு அது. இப்போ நீங்கள் வந்து என்னென்ன கேள்விகள் கேட்க விரும்புகிறீங்களோ அதை வந்து நீங்கள் என்கிட்ட கேட்கலாம்.
வணக்கம் மேம். என் பேர் பன்னம்மா. நான் கோத்தேரியிலேருந்து வர்றோம். எனக்கு மார்பக புற்றுநோயை பற்றி ஒரு டவுட் இருக்குது. மார்பக புற்றுநோய்க்கு அறிகுறி என்ன மேம்?
மார்பக புற்றுநோய்க்கு அறிகுறின்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணணும்னாக்கா, நம்ம மார்பகம் வந்து சாஃப்டாக இருக்கும், ஆனால் திடீர்னு கல் மாதிரி ஆகிறது. அப்புறம் அக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த இடத்துல கட்டிகள் சின்ன சின்ன மிளகு சைஸில் தான் இருக்கும், ஆனால் வலியே இருக்காது. அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக டாக்டர் ஆகணும், அணுகணும். ஆனால் கண்டிப்பாக அது மார்பக புற்றுநோயின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் அது வந்து நம்ம மனசில் வச்சுக்கோ, மார்பக புற்றுநோயாக கூட இருக்கலாம். நான் வந்து அது உடனே கட்டியிருக்கு, ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க மார்பக புற்றுநோய் கிடையாது, அது வந்து நீர் கட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் சின்ன மிளகு சைஸில் கட்டியிருக்கு, வலி இல்லாமல் இருக்கும். எப்போவுமே வந்து மார்பக புற்றுநோய் பார்த்திங்கன்னா மார்பகத்தில் வலியே இருக்காது உங்களுக்கு, ஆனால் கட்டியிருக்கும். தொட்டு பார்த்திங்கனாலே தெரியும். அதுக்கு தான் என்ன பண்ணணுனாக்கா, மாதம் மாதம் நம்மளோட மாதவிடாய் முடிஞ்சு 4வது நாள் 3வது நாள் வந்து நம்மளே நம்மளோட கை சுய பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. கையை வச்சு அமுத்தி அமுத்தி நம்ம மார்பகத்தில் அமுத்தி அமுத்தி பார்க்கணும். ஃபுல்லாக வச்சு எக்ஸாமின் பண்ணணும். மார்பகத்தை தூக்கி கீழே அடியில் வச்சு பார்க்கணும், அக்குலில் வச்சு பார்க்கணும். அந்த மாதிரிலாம் பார்த்து கட்டி இருக்குதுன்னு தென்பட்டுச்சுனாக்கா நீங்கள் டாக்டர் அணுகலாம்.
வணக்கம் டாக்டர். ஷைலஜா ஹாப்பி வேலியிலிருந்து வரேன். மார்பக புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்ன டாக்டர்?
ஒன்று வந்து உணவு பழக்க வழக்கங்கள். நிறையா காய்கறிகள் பழங்கள் சாப்பிடணும். குழந்தைக்கு பால் தாய்ப்பால் கொடுக்கணும். குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலன்னாக்கா அது வந்து மார்பக புற்றுநோய் வரதுக்காக கண்டிப்பாக வழிவகுக்கும். வந்துட்டு உணவு பழக்க வழக்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்கிற மாதிரி இந்த இப்போல்லாம் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட்டு நிறைய, நான் பீஸா சாப்பிட்றேன், நான் சாண்ட்விச் சாப்பிட்றேன், அதே பானிபூரி பேல்பூரி சாப்பிட்லாம், நான் சாப்பிடவே கூடாதுன்னு நான் சொல்லலை. ரெகுலராக சாப்பிடக்கூடாது. வாரத்தில் நான் 4 நாள் சாப்பிட்றேன்னா அது தப்பு. மாதத்தில் 1 நாள் 15 நாளைக்கு 1 டைம் சாப்பிட்றது வந்து சரி, ஆசைக்கு சாப்பிட்லாம். ஆனால் அது ரெகுலராக வச்சோம்னாக்கா இந்த மாதிரி வரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது.
வணக்கம் டாக்டர். என் பேர் இந்திரா தேவி. நான் கேர்பட்டிலேருந்து வந்திருக்கேன் டாக்டர். மார்பக புற்றுநோய் ஒரு பரம்பரை நோயாக மாறுங்களா டாக்டர்?
புற்றுநோய் வந்து பரம்பரை நோயான்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க, கிடையாது. புற்றுநோய் மார்பக புற்றுநோய்னு சொல்ல ஜென்ரலாகவே எல்லா புற்றுநோயுமே பரம்பரை நோய் கிடையாது. இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரத்த இது பிபி, சிக்கில் செல் அனீமியான்னு சொல்லுவாங்க, ரத்த சோகை, இதெல்லாம் தான் வந்து பரம்பரையாக வருமே தவிர புற்றுநோய் வந்து நம்மளோட பழக்க வழக்கத்தினால வர்றதுதான். சிகரெட் குடிக்கிறாங்க, ரொம்ப ஸ்மோக் பண்ணுறாங்க, அப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள், வேலை ரொம்ப செய்யாமல் இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பழக்க வழக்கத்தினால தான் வருதே தவிர அது வந்து பரம்பரை வியாதி கிடையாது. அண்ட் அது வந்து தொட்டா ஓட்டிக்கும் அந்த மாதிரியும் கிடையாது.
வணக்கம் மேடம். கோத்தகிரி முருகன் காலனிலேருந்து வரேன் மேடம். ஜெயா மேடம் என்னோடய பேர். புற்றுநோய் வந்து மார்பில் வருது மேடம். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன கொப்பளம் இதெல்லாமே வருது, நான் கண்ணில் பார்த்துருக்குறேன். ஆனால் அது என்ன ஆகுதுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி உழுகுது. அது என்ன காரணம்னு தெரியலைங்க மேடம், அதனால தான் உங்களை கேட்கல.
புற்றுநோய் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. 1, 2 கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்படின்னாக்கா நம்ம வந்து அதை வந்து குணப்படுத்திடலாம். குணப்படுத்துறலாம்க்கா அந்த செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகாமல் பார்த்துக்கலாம். இந்த 3-4 பக்கம் வரும்போது வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க அவங்க. ஒரு சிலருக்கு மார்பகத்தை எடுக்கவே சொல்லிடுவாங்க. நம்ம வந்து ஐயோ மார்பகம் போச்சுன்னா அழகே போச்சேன்னு நிறைய பேர் இருக்கிறாங்க. மார்பகம் எடுக்கலனா உயிரே போயிடுவாங்க. அதனால வந்து பரவாயில்ல, நம்ம உயிரோட அட்லீஸ்ட் இருக்கலாம். அதனால மார்பகத்தை எடுக்க சொன்னாங்கன்னா டாக்டர் எடுத்துடலாம். இன்னொன்று என்னன்னாக்கா எதனால் வந்து இந்த மாதிரி கொப்பளங்கள் வந்து அழுகி இந்த இதெல்லாம் வருதுன்னா ஸ்டேஜஸ் தான். அது கடைசி ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அந்த மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு. அதனால நம்ம வந்து கொஞ்சம் பயம் எல்லா பெண்களுக்கும் பயம் தரக்கூடிய விஷயந்தான். ஆனால் நம்ம வந்து திருப்பி அதே தான் சொல்கிறோம், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். நம்ம வந்து வந்ததுக்கப்புறம் அழுகிறத விட்டுட்டு வரத்துக்கு முன்னாடியே எப்படி வந்து தடுக்கிறதுங்கிறத நம்ம யோசிச்சு பண்ணணும்.
என் பேர் ஷைனி, கோத்தகிரிலிருந்து வரேன். இந்த அக்கல் கடியில் வந்துட்டு ஒரு கட்டி வந்து அது கொஞ்ச நாள் அப்படி வீக்கமாகி உடஞ்சி பஸ்மாரி வருது, அது வந்துட்டு இந்த கட்டிகளுக்கு சம்மந்தப்பட்டதா?
சூட்டுக்கொப்பளமாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம வந்து இப்போ 3 வருஷத்துக்கு 1 டைம் வந்து மேமோகிராஃபின்னு சொல்கிறாங்க. அதாவது என்னன்னாக்கா நம்மளோட நம்ம சுய பரிசோதனை சொன்னோம் இல்லையா, அது இல்லாமல் டாக்டர் கிட்ட போயிட்டு நம்மளோட மார்பகங்களை வந்து ஸ்கேன் பண்ணுறது. அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க. அது வந்து 3 வருஷத்துக்கு ஒரு டைம் பண்ணால் போதும். ஒரு இந்த வருஷம் எடுத்தீங்கன்னா அது 3 வருஷத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பண்ணி ஆகணும். இப்போ இந்த மாதிரி அக்குள்களை அடியில் கட்டி வருது, உடஞ்சி பஸ்ஸாக வருதுன்னாக்கா அது வந்து என்னை பொறுத்தளவு சூட்டு கொப்பளம் இல்லை வந்து நீர் கட்டி அந்த மாதிரியே தான் இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் 30-35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாலே பொதுவாக எல்லா பெண்களும் போய் இந்த மேமோகிராஃபி பண்ணுறது நல்லது. மார்பக புற்றுநோய் வராமல் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காசு செலவாகும் தான், 1500 ரூபா பக்கம் ஆகும் அந்த டெஸ்ட் பண்ணுறதுக்கு, மேமோகிராஃபி பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த 1500 ரூபா பெருசாக பார்த்தோம்னாக்கா நாளைக்கு நம்ம உயிரே இருக்காது. அதனால் அது வந்து அது 3 வருஷத்துக்கு ஒரு டைம், எவ்வளோ பெரிய விஷயம், 500 ரூபா தான் 1 வருஷத்துக்கு. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா தாராளமாக பண்ணிக்கலாம், அந்த மாதிரி டெஸ்ட் போய் பண்ணிக்கலாம் நீங்கள்.
வணக்கம் டாக்டர், என் பேர் இந்திராதேவி, கேர்டலேருந்து வந்திருக்கேன். புற்றுநோய் வந்தவர்கள் எந்த மாதிரியான உணவு பண்டங்களை எடுக்கலாம்?
அதாவது புற்றுநோயிலே நிறைய இருக்குது, வாயிலிருந்து வரலாம். அது வந்து சிகரெட் குடிக்கிறது புகையிலேனால. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் சாப்பிட முடியும், போக 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 சாப்பிட முடியாது, அடைக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து லிக்விட் திரவ உணவு தான் கொடுப்பாங்க, லிக்விட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் சாப்பிட முடியும். அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா கீமோதெரப்பி பண்ணுவாங்க நிறைய பேருக்கு. கீமோதெரப்பி என்னன்னாக்கா அந்த செல்ஸை வந்து, அந்த கேன்சர் செல்ஸை வந்து ரேடியேஷன் மூலியமாக வந்து அழிக்கிறது. அது பண்ணாங்கன்னாக்கா என்ன ஆகுனா புண்ணாயிடும் உங்களுக்கு. அப்போ தொண்டைக்குள்ளே என்னாச்சுன்னா தண்ணி பட்டாலே எரிய தொடங்கும், சாப்பிடவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நிறைய லிக்விட் ஃபுட்டு, ஃப்ரூட் ஜூஸ். ஃப்ரூட் ஜூஸ்னால கீமோதெரப்பி பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த ஆரஞ்சு ஜூஸ், சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து எரியும் உங்களுக்கு. ஸோ ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட் ஜூஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ உணவுகள் வந்து சாஃப்ட் ஃபுட், அவங்களால மெல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி சாஃப்ட் ஃபுட்னா என்ன, இட்லி இடியாப்பம், அவங்களால மெல்லக்கூடியது ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள் தான் கொடுக்கணும். இது வந்து வாய் புற்றுநோய் பொறுத்தளவு. கோலன் கேன்சர், கோலன்னாக்கா குடல், அந்த கேன்சர் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இன்டெஸ்டைனல் கேன்சர்னா குடல் கேன்சர், அது இருக்குதுன்னாக்கா உங்களுக்கு உணவே டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும், இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பிகினிங் ஸ்டேஜ்னா என்ன வேணாலும் சாப்பிடலாம், ஆனால் போக 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 உங்களுக்கு சாப்பிடவே முடியாது. அதோட அந்த கேன்சரோட செல்ஸ் வந்து பயங்கரமாக மல்டிப்ளை ஆகும். அது ஆக ஆக உங்களுக்கு வந்து அதோட வீரியம் ஜாஸ்தி ஆக உங்களால் சாப்பிடவே முடியாது. அண்ட் பத்தாத்துக்கு நிறைய மருந்து கொடுப்பாங்க, அப்புறம் வந்து கீமோதெரப்பி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சாப்பிடவே முடியாது, ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். நம்மளோட பயம்தான் நம்மளை வந்து கேன்சர் கொள்ளுதே தவிர, உணவை வந்து நம்ம உடம்பு திடமாக வச்சுட்டு உணவையும் கொஞ்சம் ஓரளவுக்கு எடுத்தோம்னாக்கா கேன்சரை வெல்லலாம், தாராளமாக வெல்லலாம். அண்ட் குடும்பத்தாரோட ஒத்துழைப்பு நம்மளுக்கு தேவை. ஸோ உணவு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன்சரில் வந்து ஸ்டேஜஸ் பொறுத்து இருக்குது, அண்ட் என்ன கேன்சர் அப்படிங்கிறத பொறுத்தும் இருக்குது.
வணக்கம் டாக்டர், என் பேர் சைலஜா, ஹாப்பி வெல்லிருந்து வர்றேன். மார்பக புற்றுநோய் வந்தவர்கள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமா?
கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. அதாவது சொன்னேன் ஜுரம் இருக்கும்போதே குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடாது. அப்போ மார்பக புற்றுநோய் இருக்கும்போது அது கேன்சர் செல்ஸ் இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து நம்ம குழந்தை எப்பவுமே நம்ம வந்து நல்லது தான் நினைப்போம், அந்த குழந்தைக்கு அந்த பால் கொடுக்கக்கூடாது.
என் பேர் பொன்னம்மா, கோத்தரிலேருந்து வர்றோம். எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு யூட்ரஸில் கேன்சர் வந்துருச்சு, அதை யூட்ரஸ் ரிமூவ் பண்ணியாச்சு, இப்போ அது ரிட்டர்ன் லங்ஸில் வந்திருக்கு, எதனால மேம் அது?
அந்த கேன்சர் செல்ஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கலாம், ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆனனால அவங்க வந்து அப்போது என்னாச்சுனாக்கா அப்போ அந்த யூட்ரஸ் மட்டும் தான் ஸ்கேன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து முன்னாடியே ஸ்ப்ரெட் ஆகிருக்கும், அது அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது, ரிமூவ் பண்ணிட்டோம்னாக்கா கேன்சர் செல்ஸ் மல்டிப்ளை ஆகாதுன்னு சொல்ல முடியாது, அதோட தன்மை இருக்கும், வீரியம் இருக்கும்.
அதே மாதிரி மார்பக புற்றுநோயிலும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் மார்பகத்தில் தான் வந்து புற்றுநோய் வந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், அவங்க நல்லா இருக்காங்க. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னொரு மார்பகத்தில் வந்து புற்றுநோய் பரவி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அது பரவாது, நம்ம வந்து சிகிச்சைக்கு பிறகு நல்லா இருப்போம்னு சொல்கிறோம், இன்னொரு பக்கம் ஆனால் பரவிருச்சுன்னு சொல்கிறாங்க. எது உண்மை டாக்டர்? அப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து கடைசி வரைக்கும் நம்ம சிகிச்சை தொடர்ந்தே ஆகணுன்றது இருக்கா? என்ன கால இடைவெளியில் அந்த டெஸ்ட்டை நம்ம பண்ண வேண்டியிருக்கும்?
அது சொன்னேன் ஏற்கனவே, மேமோகிராஃபி 3 வருஷத்துக்கு ஒரு டைம் நான் சொன்னது, அது வந்து ஜென்ரலாக எல்லா இதுக்கும் பண்ணுறது. பட் இந்த இது வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ், ஏன்னா வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரீட்மெண்ட்டில் தான் இருப்பீங்க. ஸோ எப்போ டாக்டர் வர சொல்கிறாங்களோ நீங்கள் போய் அதை வந்து, ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்திருக்கு, எனக்கு பயமாக இருக்குது, இன்னொன்றுலேயே வருமோன்னு வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். டாக்டர் வந்து இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு பயம் இருக்கும், என் பயத்தை கிளியர் பண்ணவாவது நீங்கள் ஒரு டைம் எனக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி. பட் டாக்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க.
டாக்டர், நான் சேலம் கிராமத்துலேருந்து வரேன். என் பேர் மல்லிகா. என்னோடய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை 4 வயசு ஆயிடுச்சு. 2 வருஷம் வரைக்கும் பால் கொடுத்தாங்க, தாய்ப்பால் அப்புறம் நிப்பாட்டிட்டாங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பால் கட்டி வருதே, பால் வருதே, என்னென்னமோ மெடிசன் கொடுத்து பார்த்தாங்க, அது சரியாகலை. அது எதனால் அந்த மாதிரி ஆகுதுன்னு, ஆனால் அந்த இடம் ரொம்ப வலிக்குதுன்றாங்க. நிறைய ஸ்கேனும் பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் வராமல் இருக்கும், மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்கு டாக்டர். அதனால இது கேன்சர் ஆயிருமா அப்படின்ற ஒரு பயம்.
இல்லை, நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நல்ல வேறு டாக்டர்கிட்ட இல்லை லோக்கலில் பார்க்காம, ஏன்னா பாலா அது வேறு எதுவுமா, ஏன்னா வந்து ஃப்ளூவிட் வரக்கூடாது. இது இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்கள போய் பார்க்கறது நல்லது. இல்லை, அதாவது உங்களுக்கு வந்து சீல் வர்றது, அந்த அந்த நிப்பல்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல வந்து ரத்தம் வர்றது, சீல் வர்றது, அந்த மாதிரி வந்தால் தான் வந்து கேன்சர்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பிரெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கறது நல்லது.
மார்பக பரிசோதனை, கர்ப்பப்பைவாய் பரிசோதனை வந்து ரொம்ப அவசியமானு சொல்லி கேட்டிருக்கீங்க. நிச்சயமா ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில வந்து அதோட இன்டென்சிட்டி, அதோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அலாரமிங்கா இருக்கு. அது எல்லாத்துக்கும் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு வகையில தான் இருக்கு. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து இப்ப மார்பக புற்றுநோய் வந்து கண்டறியப்படுற நிலையிலே வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது என் ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் தான் வந்து கண்டறியப்படுது. இப்போ அந்த கண்டறிய அப்போ கண்டறியதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 100 பேரில் வந்து 80% மக்கள் வந்து அட்வான்ஸ்ட் ஸ்டேஜில் தான் கண்டறியப்படுறாங்க. இதனால வந்து என்ன ஆகுதுன்னா வந்து அவங்களுக்கான நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இருந்தாலுமே அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது வந்து எந்த இந்த கேன்சர் பொறுத்த வரைக்கும் நம்மளால் வந்து அவங்களோட உயிரை வந்து காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் போயிடும். ஸோ அதனால வந்து கேன்சர் இறப்புகள் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு நம்ம இந்தியாவில் வந்து. முக்கியமாக வந்து 2 விதமான கேன்சர், ஒன்று வந்து மார்பக புற்றுநோய், இன்னொன்று வந்து கர்ப்பப்பைவாய் புற்றுநோய். இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப அதிகமான பாதிப்புகளை வந்து பெண்கள் மத்தியில் ஏற்படுத்திட்டு இருக்கு. உலக WHO உலக சுகாதார மையம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இன்னைக்கு உலக அளவில் கேன்சரில் வந்து இந்த மார்பக புற்றுநோய் 2வது இடம் வகிக்குது. இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து 7வது இடம் வகிக்குது. அந்த அளவுக்கு வந்து இதோட பரவிட்டு இருக்கு இந்த புற்றுநோய். இது வந்து எதனாலதான் வருது? இப்ப நிறைய பேர் வந்து நீங்க கேட்ட மாதிரி வந்து நிறைய பெண்கள் வந்து இதை பத்தின ஒரு புரிதல்கள் இல்லாததுனால வந்து சரியா வந்து அவங்களை வந்து உடல் பரிசோதனை வந்து செஞ்சுக்க மாட்டாங்க. நாங்க ஒரு மருத்துவரா வந்து இங்க என்ன சொல்ல விரும்புறோம் அப்படின்னா வந்து தயவு செய்து எந்த ஒரு சின்ன வியாதியோ பிரச்சனையிலோ மார்பகத்திலேயோ இப்போ உங்களோட கர்ப்பப்பை வாய் பகுதியிலேயோ வந்தது அப்படின்னா வந்து உடனடியா வந்து பரிசோதனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வரோம். ஏன் வந்து பரிசோதனை பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் நான் இப்ப நான் சொல்ல போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்திய அளவில் வந்து நகர்ப்புறங்களில் இருக்கிற இறப்புகளில் 1/10 வந்து இந்த கேன்சர்னால ஏற்படுற இறப்புகளாக தான் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான ஷாக்கிங் நியூஸ் கூட தான். 10 பேரில் ஒருத்தர் வந்து கேன்சர்னால இறக்குறாங்கன்ற போது வந்து இதை பற்றின அவேர்னஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோளும் கூட. மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவங்க மட்டுமே 1 லட்சம் பேர் ஒரு ஒரு வருஷமும் வந்து கண்டறியப்படுறாங்க இந்திய அளவில். அதே மாதிரி வந்து இதோட இன்சிடென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடங்களுக்கு இடையில வந்து அதிகரிச்சுக்கிட்டு 1965 1985 ஏற்பட்ட சர்வே என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட 50% புற்றுநோய் இருக்கிறவங்க வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. இதை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா வந்து முதல்ல என்ன மாதிரியான இதில் வந்து இப்போ தற்போது என்ன மாதிரியான கேப்ஸ் இருக்கு, இதை வந்து என்ன ஏன் வந்து இந்த ஸ்ப்ரெட்டு நம்மளால இது பண்ண முடியல, ஏன் வந்து இந்த இறப்புகளை நம்மளால தவிர்க்க முடியல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து நிச்சயமா வந்து இது ஒரு அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். முக்கியமா வந்து கண்டறியப்பட்ட ஒரு உண்மை, அதாவது பிரஸ்ட் கேன்சர்னா என்ன, அது வந்து எந்த இடத்துல வரும், அது வந்து எந்த எது வந்து ஆரம்ப நிலை அப்படின்றது வந்து பிரஸ்ட் கேன்சரோ இல்லை செர்விகல் கேன்சரோ, நம்ம கர்ப்பப்பை வாய் புற்றுநோயோ மார்பக புற்றுநோயோ இன்னும் வந்து மக்கள் மத்தியில் தெளிவாக இல்லை அப்படின்றது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை. அதே மாதிரி அதை பற்றின ட்ரீட்மெண்ட், அதுக்குரிய சிகிச்சை முறைகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியல அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ இலவசமாகவே வந்து எல்லா இடங்களையும் கிடைக்குது அப்படின்ற தகவல் வந்து நம்மளோட அடிமட்ட மக்களுக்கு வந்து தெரியல அப்படின்றது நிச்சயமாக வந்து ஆரம்ப கட்டத்திலே கண்டறியப்படும் போது வந்து அவங்களோட உயிரை காப்பாற்ற முடியுன்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு இருக்குது, ஆனால் மக்களுக்கு அது போய் சேரல அப்படின்றது வந்து ஒரு உண்மை. அதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மார்பக புற்றுநோயினால் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ்லையும், அதாவது அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க முடியாது, மெட்டாஸ்டாட்டிக் ஸ்டேஜ்ன்ற ஸ்டேஜ்லையும் தான் கண்டறியப்படுறாங்க. ஸோ அதுவுமே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாமல் வர இறப்புகளுக்கும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு. இன்னொன்று அவங்க மத்தியில் இருக்கிற ஒரு சோசியல் ஸ்டிக்மா, இது வந்து ஒரு புற்றுநோய் வந்துருச்சுன்னா வந்து நம்ம குடும்ப வாழ்க்கைக்கு வந்து தகுதி இல்லாதவங்களும் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு மனப்பான்மையிலே வந்து அவங்களுக்கு ஆரம்பப்பட்ட அறிகுறிகள் இருந்தாலுமே அந்த வெளியில் வந்து பெண்கள் வந்து சொல்ல தயங்குறது ஒரு நிதர்சனமான உண்மை. அதுதான் வந்து அவங்க வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜில் கொண்டு போய் விடுது நோயை வந்து. ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கிறதுக்காக இப்போ இந்த இதை பற்றின விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது. மார்பக புற்றுநோய்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் ஆரம்ப நிலையிலே, ஏன்னா இது வந்து இவ்வளோ அலாரமிங்காக இருக்கிறதுனால அதை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மார்பக புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து யார் யாருக்கெல்லாம், அதாவது ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய, அதாவது அவங்களோட உயரத்துக்கு ஏற்ற எடை இல்லாமல் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து உடற்பயிற்சி. உடற்பயிற்சின்றது வந்து இப்போ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு, முக்கியமாக பெண்கள் மத்தியில். ஸோ ஆண்கள் தான் வேலைக்கு போகிறாங்க, பெண்கள் அதிகப்படியான பெண்கள் வேலைக்கு போனாலுமே அவங்க வீட்டில் இப்போ வீட்டில் இருக்கிற வேலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, வீட்டில் இருக்கிற பெண்களோட வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு. முக்கியமாக வந்து அவங்க வந்து இந்த என்ன சொல்கிறது, எல்லாமே அரைக்கிறது துவைக்கிறது எல்லாமே வந்து அவங்களோட மெஷின் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலை வந்து எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது வந்து அவங்கள இந்த மார்பக புற்றுநோய் வரது வந்து அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அதே மாதிரி வந்து தாய்ப்பால் ஊட்டாமல் இருக்கிறது, குழந்தை பிறப்பு இருந்தாலுமே ஒரு சில வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க பெண்கள் அழகு கெட்டு போகுன்றதுனால கூட அவங்க வந்து மார்பக இந்த பால் ஊட்டுறது வந்து கிடையாது. ஸோ இது வந்து ரெண்டு விதத்துலையுமே பாதிப்பை ஏற்படுத்துது, அவங்களோட குழந்தைகளுக்கும் சரி அவங்க குழந்தையோட எதிர்ப்பு சக்தியும் குறைக்குது, அவங்களுக்குமே வந்து அது வந்து இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படுத்துறதுக்கான காரணிகளை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி ஆல்கஹால் பொறுத்த வரைக்கும் இங்கே நம்ம இந்திய நாட்டில் வந்து மது குடிக்கிற பெண்கள் கிடையாது, புகையிலை பழக்கம் இருக்கிற பெண்கள் கிடையாது. ஆனால் அந்த புகையிலை வந்து வேறு வழியில் கன்சியூம் பண்ணுறாங்க. என்ன மாதிரி வளர்கள்னா, அவங்க அந்த ரொம்ப ஒரு சில வயதானவர்கள் இந்த க்ளீனிங் ஒர்க்கில் இருக்கிற பெண்கள் வந்து அதிகமாக வந்து புகையிலை வந்து வாயில் போடுறாங்க. ஸோ அந்த வெத்தலையோடு சேர்த்து சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய் வரதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மற்றபடி வெளிநாடுகளில் வந்து ஆல்கஹால்ன்றது ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம், பெண்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஈவன் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்லாம் வந்து 8 நபர்களில் ஒருத்தருக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து அவங்க அந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்க ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மெனோபாஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து அவங்களோட மூட்டு தேய்மானம் இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து அவங்க அந்த ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்க, ரெகுலராக எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நம்ம நாட்டில் அந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதே மாதிரி பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ்னு சொல்லிட்டு கர்ப்ப தடை மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து இந்த மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வந்து அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குழந்தை பேரே இல்லாத இருக்கிறவங்களுக்கு வந்து, அதே மாதிரி முதிர்கண்ணிகளாக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மார்பக புற்றுநோய் வர்றதுக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தாங்க இந்த இந்த அறிகுறிகள்லாம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு இல்லாம இருக்கிறவங்க வந்து இந்த ரெஸ்பெக்ட்லாம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் வராதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. அதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த அறிகுறிகள் இருக்கிறவங்க, இப்ப நான் சொல்ல போற அறிகுறிகள் இருக்கிறவங்க நீங்க வந்து கட்டாயமா வந்து வர மருத்துவ பரிசோதனைக்கு முடிவுட்டு இருக்கான். ஏன்னா வந்து என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்குன்னா ரொம்ப காமனா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அறிகுறி என்னன்னா வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி இல்ல ஒரு திக்கனிங் மாதிரி நம்மளோட மார்பகங்கள்ல இருக்கிறது. அது வந்து ரெண்டு மூணு இடங்கள்ல இருக்கலாம், மார்பகத்துல எந்த பகுதியில இருந்தாலுமே அந்த நிப்பிளுக்கு பக்கத்துல மார்பக காம்புக்கு மேற்பகுதியில அதே மாதிரி வந்து நம்ம அக்குள் பகுதியில இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கிற கட்டிகள் வந்து நிச்சயமா வந்து மார்பக புற்றுநோய் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி வந்து அந்த சேஞ்ச் இப்ப நீ ரெண்டு மார்பகங்களையும் நீங்களோட கண்ணாடி பின்னாடி நின்று பார்க்கும்போது வந்து அந்த அந்த மார்பகத்தோட அளவுல மாற்றம், ஒரு மார்பகத்துக்கு இன்னொரு மார்பகத்துக்கு இடையில வந்து அந்த அளவுல வந்து தோற்றத்துல வந்து மாற்றம் இருந்தது அப்படின்னா நிச்சயமா வந்து நீங்க வந்து அதை வந்து நல்ல மருத்துவர்கிட்ட வந்து பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்றது. அதே மாதிரி அந்த மார்பக பாம்புல வர்ற ப்ளீடிங், அதாவது ரத்தம் வந்து வர்றது ரத்தம் மாதிரியாவோ மற்ற எந்த மாதிரியான திரவங்களோ வந்தது அப்படின்னா வந்து நிச்சயமா வந்து நீங்க வந்து நல்ல தகுந்த மருத்துவரை வந்து நீங்க வந்து மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கணும். முக்கியமான மார்பக காம்புல இருக்கிற தோற்றம், மார்பக காம்புலோட கலரோ இல்ல வந்து அதோட உள்நோக்கி அது வந்து இழுத்தோ இருந்தது அப்படின்னா வந்து அந்த மார்பக காம்புல இருக்கிற சேஞ்சஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து கட்டாயமா வந்து நம்ம வந்து மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படின்றது. இன்னொன்று வந்து என்னன்னா கலர் கலர் சொல்றாங்க, அந்த மார்பகத்துக்கு மேல வந்து ஒரு ரைட்டா சிவப்பு கலர்ல ரெட்னஸ் மாதிரியோ இல்ல வந்து அந்த ஆரஞ்சு பல தோல் மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தது அப்படின்னா வந்து கட்டாயமா வந்து நம்ம அந்த மார்பகம் மார்பகத்துல வந்து மார்பக புற்றுநோய் இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து மார்பக புற்றுநோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ இந்த மனதளவுல வந்து இவங்க பெண்கள் வந்து நிறைய தயங்குறாங்க இந்த பரிசோதனை பண்ணிக்கிறதுல. நான் திருப்பி ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து எந்தவித தயக்கமும் பல தேவையில்லை, ஏன்னா இதற்கான ட்ரீட்மெண்ட் வந்து எல்லா இடங்கள்லையும் ஃப்ரீயாகவே கிடைக்குது அப்படின்றதுனால இந்த அறிகுறிகள் இருக்கும் பொழுது வந்து அவங்க முறையாக வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்கன்னா இது வந்து மற்ற நோய்கள் இல்லாமல் நோய்கள் மாதிரி இல்லாமல் இதை வந்து நம்ம வந்து குடும்பத்துலேருந்து அவங்க ஒதுக்கி வைக்கிறதுக்கோ இருக்கோ தேவைப்படாது. ஸோ அவங்க தாராளமாக வந்து சிகிச்சை எடுத்துட்டு ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ முக்கியமாக வந்து நம்ம இந்த பரிசோதனையை சொன்ன பார்த்தீங்கன்னா இந்த பரிசோதனையை வந்து 20-30-40 ரூல்னு சொல்கிறாங்க, அதாவது 20-30-40 வயசில் வந்து அவங்க வந்து இந்த பரிசோதனையை வந்து ரெகுலராக எடுத்துக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இது எடுத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு மாதமும் அவங்களோட 20வது வயசுலேருந்து ஒவ்வொரு மாதமும் அவங்க கட்டாயமாக வந்து இந்த மார்பக பரிசோதனை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது அவங்களே சுய மார்பக பரிசோதனை வந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சொன்ன இந்த கட்டிகள் வந்து இருக்கா அப்படின்றது அவங்களோட மார்பகங்களை வந்து தொட்டு தடங்கி நல்லா அழுத்தி பார்க்கும்போது அவங்க வந்து அந்த மார்பகத்தில் அந்த கட்டி மாதிரியான தோற்றங்களை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஏற்கனவே இல்லாமல் அப்படின்னா அது வந்து உடனடியாக வந்து அவங்க பரிசோதனை மருத்துவர்கிட்ட பரிசோதனை பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு மாதமும் வந்து அவங்க பண்ணும்போது 20 வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே மாதிரி வந்து நம்ம மருத்துவ மார்பக பரிசோதனை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு 3 ஒன்ஸ் அவங்களோட பிரஸ்ட்டை வந்து அவங்களோட மருத்துவர்கிட்ட வந்து பரிசோதனை பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்கிறேன். 20 39 வயசு வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் 40 அவங்க பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 40 மேலே மேமோகிராஃபின்றது என்னென்னா வந்து இது வந்து ஒரு எக்ஸ்ரே தான், நம்மளோட மார்பகத்தை வந்து அந்த எக்ஸ்ரேக்குள்ள கொடுத்துட்டு ஸோ அந்த மார்பகத்துக்குள்ள ஏதாவது கட்டிகள் இருக்கா அப்படின்றது வந்து அந்த எக்ஸ்ரே வந்து படம் போட்டு காமிச்சோம். ஸோ அந்த எக்ஸ்ரே வந்துட்டு அவங்க வந்து 40 மேலே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வருஷம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு அவங்கள அவங்க வந்து இந்த மார்பக புற்றுநோயிலிருந்து அதனால வர இறப்புகள்லேருந்து அவங்க காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த அவேர்னஸ் இருந்தாலே வந்து அவங்க இந்த நோயை பற்றின பயம் வந்து அவங்களுக்கு தேவைப்படாது. மனதளோட ரொம்ப நம்பிக்கையோட வந்து இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் எங்களோட.
மனிதனை வளமாக்கும் மாதர்களின் சேவை.
காத்து நீ வாழமா, உடலையும் உள்ளத்தையும் காத்து நீ வாழமா, மண்ணை வளமாக்க நீரது தேவை, மனிதனை வளமாக்கும் மாதர்களின் சேவை. I'm